வணக்கம். முதல்ல உங்களுக்கு
வணக்கம்.
இப்போ ஆஸ்திரேலியா வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் தெரியும், நீங்கள் ஜேம்ஸ் வசந்தன் இயக்கத்தில் நீங்கள் ராதிகா, சரத்குமார், சுகாசினி இவங்கெல்லாம் நடிக்கிற படத்துக்கு வந்திருக்கிறீங்க. பட் யூ கேன் டெல், உங்கள் வாயினாலே சொல்லுங்களேன், எதுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீங்கண்ணா?
நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறேன். படங்கள்லே வேண்டான்னு சொல்லிட்டு உட்காரும் போது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஜேம்ஸ் வசந்தன் கொண்டு வந்தாரு. 4 ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு கதை, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அண்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ், நானும் சுஹாசினி, ராதிகா, ஊர்வஷி, நாங்கள் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால சரி நமக்கும் ஒரு நல்ல டைம் கிடைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வி டிட் ஜஸ்ட் யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி டுகெதர். அண்ட் அதுக்காக தான் ஆஸ்திரேலியா வந்தேன்.
இப்போ பொதுவாக ஆஸ்திரேலியாவில் வந்து இந்திய சினிமா, இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னாவே அது பாலிவுட்டுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்குது பரவலாகவே. அதை போக்குறதுக்கு என்ன செய்ய முடியும்? தென்னிந்திய திரைப்பட சங்கமோ இல்லை தென்னிந்திய ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களை மாதிரி உள்ளவங்க?
இல்ல, உண்மையில இப்போ குளோபலி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தென்னிந்திய சினிமா இப்போதான் எந்திரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. தலை நிமிந்து பாக்குற அளவுக்கு இப்ப படங்கள் வந்துட்டு இருக்கு. அத்தனைக்கும் இத்தனை வருடங்கள் அங்கிருந்து எல்லாமே உங்களுடைய ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், ரசூல் பூக்குட்டி இருக்கட்டும், கமல்ஹாசன் இருக்கட்டும், ரஜினிகாந்த் இருக்கட்டும், மம்முட்டி, மோகன்லால், சிரஞ்சீவி, எத்தனையோ பேர் உலக புகழ்பெற்ற நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அங்கிருந்து வந்தவங்க தான். ஆனா இப்போதான் தென்னிந்தியா சினிமா என்னன்னா எல்லாரும் இப்போ திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மெல்பர்ன் ஃபார்மர் பிரீமியர் டெட் வெல்யூ மீட் பண்ணிட்டு அவரை சந்திச்சு அவங்க அவர்கிட்டயும் பேசி நிதின் குப்தா அவர்களையும் சந்திச்சு பேசிட்டு என்ன பண்ண முடியும், தென்னிந்தியா சினிமா எப்படி மெல்பர்னுக்கு கூட்டிட்டு போக வர முடியும், எப்படி நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உண்டாக்கி தர முடியும், அதை பத்தி எல்லாம் பேசிருக்கேன். லெட்ஸ் see how we can take it forward.
சரி, அடுத்து வந்து உங்களை பற்றி சில கேள்விகள். அதாவது இப்போ தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிறது, ஆங்கரிங் பண்ணுறது, ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராக இருக்கிறது, இப்போ தயாரிப்பில் கூட இறங்கியிருக்கிறீங்க. எது எளிதாக உள்ளது, எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது வந்து நல்லா பண்ண முடியும், நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க?
அப்படி இல்லை, தயாரிப்பு வந்து புதுசு கிடையாது. கடந்த 2003 ஒரு 8 வருஷமா படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கேன். ஸோ புதுசு கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா தயாரிச்ச ஒரு 8-9 படத்துல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% சக்சஸ் ரேட் எங்களுக்கு இருக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி ஆஸ் அ ப்ரொடியூசர். டெலிவிஷன் தொடர்களில் வந்து இப்போ நடிக்கிறது இல்லை, நிறுத்திட்டேன். ஒரு 1 ப்ரோக்ராம் அட் 1 டைம் பண்ண முடியும் என்னால, எதுவுமே பண்ணல. நடுவில் டெலிவிஷனுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்தேன், மறுபடியும் டெலிவிஷனுக்கு வந்தேன். இப்போ ஒரு நிகழ்ச்சியில நடுவராக இருக்கிறேன். அது முடிச்ச உடனே சன் டிவிக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ண போறேன், டாக் ஷோ பண்ண போறேன். ஸோ அப்படிதான், ஒன்று முடிச்சுட்டு அடுத்தது. எது மிக சிறந்தது, எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. எல்லாமே தொழில் சம்மந்த விஷயம். ஸோ தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பெரிய திரை இருக்கட்டும் சின்ன திரை இருக்கட்டும் ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ ஐ கான்ட் ஆக்சுவலி டிஃபரன்ஷியேட் அண்ட் சே திஸ் இஸ் தி பெட்டர் ஒன். என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்கும்போது வென் யூ ஆங்கரிங் அ ஷோ இட்ஸ் வெரி வெரி டஃப். அப்போதான் உங்களுடைய டைமிங், உங்களுடைய என்ன சொல்றது, ஹவு விட்டி ஐ யூ, அதெல்லாம் தெரிய வரும். தட்ஸ் மோர் ஆஃப் யூ, அதுல நடிப்பு கிடையாது உங்களுக்கு. சீரியல் பண்ணும்போது, சினிமா பண்ணும்போது ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர்ல நடிக்கிறீங்க. ஆனா டெலிவிஷன் அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ இருக்கட்டும் இல்லைனா ஆங்கரிங் பண்ணும்போது தட்ஸ் தி ரியல் யூ, அதுல எதுவுமே நடிப்பு கிடையாது.
நீங்க வந்து ஒரு செல்ஃப் கன்ஃபஸ்ட் ஏத்திஸ்ட், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட பேட்டியில சொல்லியிருக்கிறீங்க, என்ன காரணம் சொல்லுங்களேன்?
பல வருடமாக ஒரு சந்தேகம் இருந்தது, கடவுள் இருக்காரா இல்லையா. நான் பிறந்து வளர்ந்தது மும்பையில. அங்க உண்மையிலே சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்கிட்டே முன்னாடி நின்றுட்டு பஜனைல பண்றது ஒரு காலம் இருந்திருக்கு. ஆனா வளர வளர நடக்கிற விஷயங்கள், உலகத்திலேயே நம்ம சமுதாயத்திலே இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா, ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல தீ விபத்துல 100 குழந்தைங்க கருகி செத்தாங்க. அதுவும் எல்லா குழந்தைங்களுடைய வயது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தைங்க மட்டும்தான். அந்த ப்ரீ கேஜி, கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல பெரியவங்க டீச்சர்ஸ் யாருமே சாகல. எல்லாரும் குழந்தைங்க அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா 100 குழந்தைங்க அதுல செத்தாங்க. அவங்களுடைய பாடி கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல பேரண்ட்ஸால. அப்படியே ஒரு தீ விபத்து அது இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக கடவுள் இல்ல, கடவுள் இருந்திருந்தாருன்னா இந்த 100 குழந்தைங்க இப்படி செத்துருக்க மாட்டாங்க.
இப்ப தமிழ்நாட பொறுத்த அளவுல திராவிடர் வேர்சஸ் தமிழர்ங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து சில கட்சிகள் முன்வைக்கின்றன. தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறவங்க தான் தமிழர்கள், வெளியிலேருந்து வந்தவங்க தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அல்லது பெரியார் செய்த இதுகள்லாம் கூட முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கப்படுது. நீங்கள் பெரியார் திரைப்படத்தில் வந்து மணியம்மை கேரக்டரில் நடித்த ஒரு நடிச்சிங்க, அந்த வகையில் பெரியாரை நிச்சயமாக நீங்கள் அதிகமாக அறிஞ்சிருப்பீங்க. சொல்லுங்களேன், பெரியார் வந்து இந்த இன்றைய தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அல்லது திராவிடர் அடையாளம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா?
பெரியார் தமிழ்நாட்டுக்கு இல்ல, பெரியார் நம்ம இந்தியாவில இல்ல, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு பெரியார் தேவை. ஏன்னா ஒரு பெண் எப்படி பாக்கணும், பெண்ணுக்கு எப்படி ஒரு இன்னைக்கு ஒரு விமன் எம்பவர்மெண்ட்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், 33% நமக்கு வேணும்னா போராடிட்டு இருக்கோம். ஆனா பெண்ணுக்கு 33% இல்ல, நம்ம 60% கொடுத்தாலும் அது கம்மி சொன்னவர் பெரியார் அவர்கள். பெரியார் வந்து அந்த காலத்திலயும் எந்த ஒரு ஒரு ஜாதி வேறுபாடு இருக்க கூடாது, எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் எல்லாரும் சமமா இருக்கணும் சொல்றவர் பெரியார். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பார்க்கும் போது நம்ம வாயால மட்டும்தான் ப்ரோக்ரெசிவ் நேஷன் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நம்மளுடைய செயல் பார்க்கும்போது ரொம்ப ரெக்ரெசிவ் மோட்ல அன்பார்ச்சுனேட்லி போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பெரியார் தேவை, ஒவ்வொரு இடத்துல பெரியார் இருக்கணும்.
இப்போ தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இந்திய திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஆண் கதாநாயகர்கள் வந்து தாத்தா ஆகிற வரை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நடிகைகள் வந்து கல்யாணம் ஆன உடனே அவங்கள அவ்வளோதான். இது வந்து ஒரு ஆணாதிக்க மனோபாவம், ஒரு மேல் சவனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சமூகம் வந்து அந்த வகையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்படுதா அவங்களுக்கு?
இல்லையே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நடிக்கும்போது கதாநாயகிகள் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது ரொம்ப சின்ன வயசுல வந்துடுறாங்க, ஒரு 16-15 வயசுல சினிமாவுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஒரு 10 வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு வயது 25 மட்டும்தான் இருந்தாலும் மக்கள் பார்வையில் ஐயோ 10 வருஷமா இருக்காங்க, ஷீஸ் பீன் தேர் ஃபார் அ டெக்கேட், அதுதான் கண் பார்வை. இன்னொன்னு, கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த கல்யாண முன்னாடி நடிக்கும் போது ஒரு கனவு கன்னியாகவே பாக்குறாங்க. நம்ம தமிழ் சமுதாயம் அப்படி கல்யாணம் ஆன உடனே அவங்க டெஃபினட்டா கனவு கன்னியாக பார்க்காம அண்ணியாக பாக்குறாங்க, இல்ல மகளாக பாக்குறாங்க. ஸோ த மினிட் தே லுக் அட் யூ ஆஸ் அ டாட்டர் இன் லா ஆர் ஆஸ் அ சிஸ்டர் இன் லா, கண்டிப்பாக நீங்க கனவு கன்னியாக இருக்க முடியாது. நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு, அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. நம்ம சொல்றதுக்கு ஒரு ஃபெமினிஸ்டா சொல்றதுக்கு சொல்லலாம், நோ ஐ வாண்ட் டு பி அன் ஈக்குவல், வை இஃப் எ மேன் கேன் ஆக்ட் ஈவன் ஐ கேன் ஆக்ட், இல்ல முடியாது. வி நீட் டு அக்செப்ட் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் பி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ் காட்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருந்த நடிகை குஷ்பு அவர்கள்.